SBS தமிழ்.
வணக்கம் சிகாமணி அவர்களே.
வணக்கம்.
இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இரண்டாவது தடவையாக நாளை பதவியேற்க உள்ளார். நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சி நடத்தப் போகின்ற ஆட்சியும் சரி, எதிர்வரும் 5 ஆண்டுகளில் எப்படி இருக்கும், அல்லது அந்த ஆட்சி எத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் என்று உங்களுக்கு படுகிறது?
அதாவது, இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற வெற்றி என்பது ஒரு மகத்தான வெற்றி. தனிப்பெரும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது நீண்ட இடைவெளிக்கு பின்பு நடக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி என்றாலும் 2 முறை வந்தாலும், 2004, 2009, 2016 வரை ஆட்சி இருந்தது, 10 ஆண்டுகள். அப்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி தான். அத பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தனிக்கட்சி ஆட்சி, பாஜகவின் ஆட்சி மீண்டும் வெற்றி பெற்று வந்திருப்பது பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆட்சி சென்ற தேர்தலின் போதே ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. அந்த வாக்குறுதிகளில் ஒன்று முக்கியமானது, வேலை வாய்ப்பை அது 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், கருப்பணத்தை மீட்போம் என்பது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை தந்திருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றாத காலகட்டத்தில் இப்ப திரும்பவும் வேறு பிரச்சனைகளை சொல்லி அவர்களுக்கு வந்து வாக்கு, இப்ப நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு பிரச்சனையை முன்வைத்து, இந்த மத ரீதியான ஒன்று திரட்டலை முன்வைத்து இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. வலிமையான பிரதமர் தேவை என்பது போன்ற பிரச்சாரங்கள் எடுபட்டுள்ளது. ஆனால் மக்களின் வாழ்க்கை தரத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை. 45 ஆண்டுகளில் இல்லாத வேலையின்மை வந்து இந்த இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. மக்களின் அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கின்றதா, வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகள், விலைவாசி போன்ற பிரச்சனைகள் இந்த ஆட்சி காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்கிறது. இது போன்ற விலை உயர்வுகள் என்பது தடுக்கப்பட வேண்டும். அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறார்களா, அல்லது மோடியே குறிப்பிட்டிருக்க மாதிரி எல்லோருக்குமான முன்னேற்றம் என்பது சப்தா விகாஸ் அப்படின்ற மாதிரி எல்லோருமே நம்பிக்கையை பெறுகின்ற ஆட்சியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அவர்கள் கூறுவது ஒன்றாகவும் செயல் வேறு விதமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை பெற்ற இந்த அரசமைப்பு சட்டம், எது அனைவருக்குமான அரசமைப்பு சட்டத்தில் மத ரீதியான பாகுபாடுகள், வேறுபாடுகள், அத மத தூண்டுதல் போன்ற இல்லாமல் மதச்சார்பற்ற ஒரு இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டிய கடமை முக்கியமான சவாலாக மோடிக்கு இருக்கும். அதுதான் நான் பார்க்கிறேன்.
இப்ப எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுல 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வெற்றியை விட இந்த தேர்தலில் அது இன்னும் கீழிறங்கியுள்ளது. அதாவது குறைவான இடங்களையே அது கைப்பற்றியுள்ளது. இந்த பின்னணியில் ராகுல் காந்தி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நீடித்தால் அது இப்படியே தான் செல்லுமா, அல்லது காங்கிரஸ் எழுச்சி பெறும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று உங்களுக்கு படுகிறதா?
ராகுல் காந்தி தன்னுடைய தோல்விக்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன் வந்து அப்படி செய்ய வேண்டாம் என்று அவர் பல தலைவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால், இந்தியாவில் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் என்று சொல்லுகின்ற வாரிசு அரசியல் என்பது நிலைத்து விட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் பல மாநிலங்களில் பல பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து அது பெரிய செல்வாக்குடன் இருந்த கட்சி. ஆனால் இப்போது அப்படி மாநில அளவில் பெரிய தலைவர்கள் இல்லை. எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு, ராகுல் தான் அந்த இணைக்கும் சக்தியாக, பாலமாக இருப்பார் என்ற அடிப்படையில் அந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவரால் உடனடியாக சாதிக்க முடியாது என்றாலும், அவரை விட்டால் வேறு முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்ற நிலைமை இருக்கிறது. அவரை விட்டால் வழி இல்லை அப்படின்ற வந்து இந்த நிலைமையிலிருந்து மீளவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் தேர்தலில் சரியான கூட்டணியை மாநில அளவில் உருவாக்காதது போன்ற குறைபாடுகளை சரி செய்து அந்த கட்சிக்குள் இருக்கிற ஒற்றுமையின்மையை நீக்கி அந்த அளவில் அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளில் ஆகட்டாலும் ஒரு மாற்று கட்சியாக நிச்சயம் வர முடியும். காங்கிரஸை விட்டால் ஒரு மாற்றாக உள்ள அகில இந்திய கட்சி இந்தியாவில் இல்லை. அதனால் அவர்கள் வந்து மாநில அளவில் உழைத்து தலைவர்களை உருவாக்கி வெற்றி பெறுவதற்கான திட்டத்தை இப்போதே வகுத்தால் தான் முடியும்.
அடுத்ததாக தமிழக அரசியல் களத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்போ 9 MLAக்கள் பதவியேற்றுள்ளார்கள். இதனால் அதிமுக அரசு நிலையான ஒரு ஆட்சியை இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தரும் என்று நம்பலாமா, அல்லது இந்த ஸ்திரத்தன்மை, அது நிலையற்ற தன்மை தொடரும் என்பதாக உங்களுக்கு படுகிறதா?
எடப்பாடி தலைமையில் உள்ள ஆட்சிக்கு இப்போதைக்கு ஆபத்தில்லை, அவர்கள் பெற்றிருக்கின்ற 9 இடங்கள் போதுமானது. ஆனால் எண்ணிக்கை பெற்றிருந்தாலும் அந்த கட்சிக்கு சில உள்முரண்பாடுகள் உள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த உள்முரண்பாடுகள் யாராவது தினகரன் சொல்ற போது யாராவது ஸ்ரீபர்சன் இருக்கிறார்களா, அல்ல ஏதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு அல்லது சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்ற வரும்போது எப்படி வாக்களிப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் சுமார் 18% வாக்குகளும் அந்த கூட்டணியாக அதிமுக 30% வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வாக்கு சதவீதம் குறைவு எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி விடப்பட்டுள்ளது. அவருடைய பழைய செல்வாக்கு பலம் இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. அதனால் இந்த ஆட்சி நீடிப்பதும் நீடிக்காதும் அந்த கட்சியில் உள்ள உள் முரண்பாடுகள் உள் பிரச்சனைகளை பொறுத்துதான் இருக்கிறது.
நீங்கள் குறிப்பிட்டது போல டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் அவர் எதையும் பெரிதாக சாதித்து விடவில்லை. இந்த பின்னணிகள் அவர் இனி அதிமுகவை பலவீனப்படுத்த முடியாது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது அவர் ஒரு அரசியல் சக்தியாக இனி இல்லை என்பதாக பொருள் கொள்ளலாமா?
இன்னை பொறுத்தளவில் அவர் ஒரு பெரிய அரசியல் சக்தி இல்லை என்றுதான் நான் கூற முடியும். 38 இடங்களில் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் சுமார் 20 இடங்களில் வந்து 3வது நிலைக்கு வந்திருக்கிறார்கள். 3வது நிலைக்கு வந்தாலும் வாக்கு சதவீதம் முதல் 2 கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு அடுத்து அமமுக வந்து 20 இடங்களில் வந்த இடங்களில் வாக்கு சதவீதம் வெறும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. அந்த அதிக வித்தியாசம் என்பது அவர்கள் வந்து இட்டு நிரப்ப முடிய அளவுக்கு பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு பெரிய மாற்று சக்தியாக தினகரனை எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையான அதிமுக நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு எந்த வகையிலும் வாய்ப்பில்லை. சுமார் 22 லட்சம் வாக்குகளை பெற்றாலும் அந்த வாக்குகள் வந்து எந்த வகையிலும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது வந்து அதிமுகவுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன்.
கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் பெற்றிருக்கும் வெற்றி அல்லது வாக்குகள் அதை எப்படி பார்க்கின்றீர்கள்?
மக்கள் நீதி மையம் ஒரு 14 மாதங்களில் பெற்றிருக்க வாக்குகள் குறிப்பிடத்தக்கவை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சுமார் 3.8 என்ற அளவில் 4% நெருங்குகின்ற அளவில் அவர்கள் வாக்குகள் பெற்றிருப்பது ஒரு பெரிய விஷயம்தான். மற்றபடி மற்ற கட்சிகளின் அமைப்பு பலம் அல்லது வந்து பணபலம் இவற்றெல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அல்லது பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை ஆதரித்து வந்த சில சக்திகள் இந்த முறை கமல்ஹாசனுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை கோவையில் அவர் கிடைத்திருக்கின்ற வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கிராமப்புற அளவில் அந்த அளவுக்கு வாக்குகள் பெறவில்லை. இவரோடு ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி பரவலாக வாக்குகளை பெற்றிருக்குது. ஏறக்குறைய அதுவும் 4% நெருங்கி வருகின்ற வாக்குகளை பெற்றிருக்கிறது.
மிக்க நன்றி சிகாமணி அவர்களே.
நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.